கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுனுடைய நாமத்தினாலும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களுடன் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்துல ஊட்டி எக்லீஷாவிலும் கூட ஒரு நாள் கூடுகை ஏற்படுத்தி இருந்தாங்க. அதுல நாம கலந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்தது. இன்றைய நாளிலும் தஞ்சாவூர்ல ஒரு நாள் கூடுகை, அதுலயும் நாம் பங்கெடுக்க ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ ஊட்டி மற்றும் தஞ்சாவூர் எக்லீஷாவில் எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரர்கள் அவங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. ஹர்மகதோன் யுத்தம் 4வது வால்யம், அதனுடைய தொடர்ச்சிக்குள்ள நாம இன்னைக்கு கடந்து செல்வோம். கடந்த வாரம் இந்த வால்யூம்ல 4வது பாடம் நாம துவங்கி இருக்கிறோம். அதாவது மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்படும் பாபிலோன், நிறுத்தப்பட்டிருக்கும் பாபிலோன், நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பாபிலோன். சோ எப்படி வேணா இது நம்ம அங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த காரியம் 1874 இருந்து ரொம்ப தெளிவாக நடந்து கொண்டிருக்குது. நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, இன்னும் அநேக விஷயங்கள் நடக்க போகும். சோ பாபிலோன் மகா நியாய சபைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டு கொண்டிருப்பதை என்ற அந்த தலைப்பை நாம போன வாரம் நாம் அங்கு ஆரம்பித்தோம். எப்படி தேவன் இந்த ஒரு காட்சி அவருடைய வசனத்தில் அவர் ரொம்ப அருமையாக அங்க வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து நாம் துவங்கினோம். அதுக்காக நாம தியானிச்ச அந்த வசனம் அந்த பாடத்தினுடைய ஆதார வசனமாக சகோதரர் அங்க கொடுக்கிற வசனம் சங்கீதம் 50வது அதிகாரத்துல நாம் அங்கு பார்த்தோம். அதாவது வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். 4வது வசனம் அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். சோ ஒட்டுமொத்த பூலோகத்து ஜனங்களை தேவன் கூப்பிட்டு வானத்துல வானங்களையும் பூமியையும் கூட கூப்பிடுகிறார். சொல்லும் பொழுது அதிகாரங்கள் மற்றும் பூமியினுடைய ஜனங்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து அவர் இந்த ஒரு நியாய விசாரணை செய்கிறார். யாரை செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது 7வது வசனத்துல என் ஜனமே, தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஜனம், அதாவது கிறிஸ்தவ ராஜ்யம், கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்டந்தம், பாபிலோன், என் ஜனமே கேள், நான் பேசுவேன் இஸ்ராயேலே, the nominal spiritual Israel, பெயர் அளவுல மாத்திரம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ ராஜ்யம், இஸ்ராயேலே உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். மற்றும் 16ல் இருந்து தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு கற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். சோ இந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய சகோதரர் தாயினுடைய புத்திரன், உண்மையான பரிசுத்தவான்கள், சுவிசேஷக பரிசுத்தவான்கள். சோ அவங்களுக்கு விரோதமாய் இவர்கள் செய்ததை தான் தேவன் இங்க சொல்கிறார். சொல்லிட்டு இவைகளை நீ செய்யும் போதே நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை தீரி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பது இல்லை. ரொம்ப அருமையான அந்த வசனத்துல இந்த 4வது பாடத்தினுடைய சாரம் அங்க இருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம். தேவன் வானங்கள் உயர்ந்த அதிகாரங்கள் இந்த 1000 ஆண்டு அரசாட்சியின் அதிகாரங்கள் அவரை கூப்பிட்டு இந்த பூமியின் ஜனங்களையும் கூட ஒருமித்து கூட செய்து இந்த கிறிஸ்டந்தம் பாபிலோன அவரு அங்க விசாரிக்கிறது என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு போன வாரம் அங்க சொன்னோம். கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்ற காட்சி போல இந்த வசனம் அங்க இருக்கு. நியாயாதிபதி உட்கார்ந்திருக்கிறார். அந்த ட்ரையல பார்க்கிற ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உலகத்தின் ஜனங்களே அதே சமயத்துல குற்றம் விசாரிக்கப்படுகிற குற்றவாளி பாபிலோன் குற்றவாளி கூண்டுல அங்க நிற்கிறான். சோ இன்னைக்குமே ஒரு ட்ரையல், ஒரு விசாரணை, குற்றவாளி மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்கள் சபையாருக்கு முன்பாக அங்க அறிவிக்கப்படும். நீதிபதி கேட்பார், ஜனங்கள் கேட்பாங்க, குற்றவாளி கூட கவனிப்பார். பின்பு அந்த குற்றங்களை குறித்து அதை சரியா இல்லையா என்பதை கூறுவதற்கு குற்றவாளிக்கும் கூட அங்க வாய்ப்பு அங்க கொடுக்கும். அப்போ இந்த ஒரு காட்சி மகா நியாய சபைக்கு முன்பாக பாபிலோனுக்கு நிறைவேறி கொண்டிருக்குது. இந்த 1874 வருஷத்துக்கு பின்னால இருந்து இந்த ஒரு வசனம் வசனத்தினுடைய அந்த காட்சியில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட், சோ தேவன் இந்த நாட்கள்ல காரியங்களை அருமகதோனுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறார். அவருடைய பழி வாங்குதலின் நாளினுடைய மிக முக்கியமான அம்சம் பாபிலோன் பழி வாங்கப்படணும். சோ அதற்கு இசைவாக காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் நகர்த்தி கொண்டு போயிருக்கும் பொழுது அதுல ஒரு முக்கியமான அம்சமாக இது நிறைவேறணும்னா சம்பவிக்க வேண்டிய அந்த காரியம், சோ பாபிலோன் செய்திட்ட எல்லா குற்றங்கள், அவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற எல்லா பாவங்கள் உலக ஜனம் தெரிஞ்சு கொள்ளணும். முதல் விஷயம் அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு அப்புறம்தான் அந்த அமைப்பின் மீது இந்த ஜனங்கள் எழும்புவாங்க. ஏன்னா உங்களுக்கு மறந்துருக்கும் நிச்சயமா, ஏன்னா அது ஃபார்வர்ட்ல எடுத்தோம், முன்னுரையில எப்படி இந்த மிருகம் வலுச்சற்பம் மிருகத்தின் சுரூபம் இவங்க மூன்று பேர் வாயில இருந்து புறப்படுற அசுத்த ஆவிகள், அதாவது தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை மகா நாளின் யுத்தத்துக்கு அர்மகதோனுக்கு அங்க கூட்டிட்டு வரும் என்று அந்த ஆதார வசனம், வால்யத்துக்கான ஆதார வசனம் அந்த முன்னுரையில டிஸ்கஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த பாயிண்ட் அங்க சொல்லியிருந்தோம். இந்த மூன்று அமைப்புகள் மிருகம் போப் மார்க்கம், மிருகத்தின் சுரபம் எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், மற்றும் அந்த வலுச்சற்பம் பூமியின் அரசியல் அமைப்புகள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வந்து நிற்கும் போது அவர்கள் வாயில இருந்து அந்த பகட்டான ஞானமாய் தோன்றுகிற உபதேசங்கள் போகும், தொடர்ந்து போகும் பூமியின் ராஜாக்களுக்கு. அப்படின்னா பூமியில அதிகாரம் படைச்சவங்க, சோ அப்ப இந்த அதிகாரம் படைச்சவங்க எல்லாரும் அதனால உந்தப்பட்டு சிலர் நல்லவர்கள் கூட, ஆனா அந்த சூழலுக்கு தகுந்தபடி தங்கள் விருப்பத்துக்கும் மாறா இந்த அமைப்புகளோட கை கோர்ப்பாங்க. அப்படி கோர்க்கும் பொழுது பூமியில விடப்பட்டிருக்கிறது சாதாரண ஜனங்கள், தி காமன் பீப்புள், தி காமன் மேன். சோ சாதாரண பொதுவான ஜனங்கள் விடப்பட்டிருப்பாங்க. என்ன ஆச்சரியம், இந்த அமைப்புகள் அமைப்புகளோட கை கோர்த்திருக்கிற அந்த பூமியின் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சாதாரண ஜனங்களுடைய உரிமைகள் சுதந்திரம் எல்லாவற்றையுமே பறித்து கொண்டு அவங்களை கிட்டத்தட்ட இருண்ட யுகத்தின் அடிமை தனத்துக்குள்ள அவர்களை வழி நடத்துவாங்க. இது அந்த சாதாரண ஜனம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த சாதாரண ஜனம் அவர்களுக்கு இதுவரைக்கும் மனதில் ரத்தத்துல ஊறி போயிட்ட விஷயம், பூமியில ஏதாவது ஒரு அரசாட்சி இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். அது எவ்வளவு மோசமான கவர்மெண்ட் ஆனாலும் சரி, ஆனா கவர்மெண்ட் என்பது இருக்கணும். அந்த கவர்மெண்ட் தாங்களே எலக்ட் பண்ணணும். இந்த உரிமைய அந்த சாதாரண ஜனங்கள் கிட்ட இருந்து பறிக்கிறது அவர்கள் விரும்ப மாட்டாங்க. பட் இந்த சிஸ்டம்ஸ் ஏற்ற சமயத்துல அது செய்யும் பொழுது தான் இந்த சாதாரண ஜனங்கள், இந்த லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஜனங்களே அப்படியே இந்த அமைப்புகளுக்கு விரோதமா எழும்பும் போது மிகாயேல் அந்த நாள்ல ஜனத்தின் பூத்திரருக்காக நிற்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 10 வசனத்துல கூட அந்த பலமான தூதனுடைய கால் ரெண்டு பக்கம் இருந்துச்சு, ஒன்னு சமுத்திரத்துல ஒன்னு பூமியில. சோ கர்த்தர் இயேசு அப்போது அவர் யார் பட்சம் இருப்பார்னா இந்த ஜனங்கள் பட்சம். ஏன்னா ஜனங்கள் கர்த்தர் இயேசுனுடைய நோக்கத்தோடு இசைந்திருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு ராஜாதி ராஜா வந்திருக்கிறவர், தன் ஆளுகை ஸ்தாபிக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற ஆளுகை எல்லாம் எடுத்து போடணும், அது முக்கியமான வேலை.
சோ அப்போ இந்த அமைப்புகளை நொறுக்கி போடுவதற்கு அவர் எழும்பிடுகிற அந்த காலத்துல ஜனங்களும் அதே எண்ணங்கள்ல இருக்கும் போது அந்த ஜனங்கள் அந்த தருணத்துல ஆயிடுறாங்க கர்த்தருடைய சேனை, த லார்ட்ஸ் கிரேட் ஆர்மி. சோ மகா நாளின் அந்த யுத்தம் அரமகதோன், அதுல கர்த்தருடைய சேனை சபை இல்ல, திரள் கூட்டம் இல்ல, மூர்த்திதாக்கள் இல்ல, தி காமன் பீப்புள், தி அனார்கிஸ்ட் பீப்புள், ஒழுங்கின்மைக்கு போயிட்ட சாதாரண ஜனங்கள், அவங்க தான் கர்த்தருடைய அந்த சேனையாக இருப்பாங்க. ஏன் இந்த பாயிண்ட் ரெஃப்ரெஷ் பண்றோம் சகோதர சகோதரிகளே? அப்படித்தான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும் போது நமக்கு புரியும். ஏன்னா இது நிறைவேறுவதற்கு ஏற்ப தேவன் காரியங்களை நகர்த்திட்டு இருக்கும் பொழுது ஜனங்கள் முக்கியம், அவங்க தான் கர்த்தருடைய சேனை. இந்த சேனை தான் இந்த அமைப்புகள் மேல எழும்பி இந்த அமைப்புகளை பழி வாங்குவாங்க. அது மூல தேவன் இந்த அமைப்புகளை பழி வாங்குதல் நிறைவேறும். அப்ப அது நடக்கணும்னா ஜனங்களுக்கு முதல்ல தெரியணும் இந்த அமைப்புகளினுடைய சுயரூபம், உண்மையான கலர் அவங்களுக்கு தெரியணும். சோ இந்த தெரிகிற விஷயம்தான் நாலாவது பாடத்தினுடைய ஜூஸ் சாரம்சம். அதாவது பாபிலோன இந்த ஜனங்களுக்கு முன்பாக குற்றவாளியா நிறுத்தி தேவன் அந்த அமைப்பு இதுவரைக்கும் செய்த எல்லா குற்றங்களையுமே ஜனங்களுக்கு வெட்ட வெளிச்சமா அங்க காண்பிப்பார். காண்பிக்கப்பட ஆரம்பிச்சாச்சு, காண்பிக்கப்பட்டு இருக்கு, இன்னும் அதிகமாக காண்பிக்கப்படும். சோ பாபிலோன் அரைன் பிஃபோர் த கிரேட் கோர்ட், மகா நியாய சபைக்கு முன்பு குற்றவாளியாகி அந்த பாபிலோன தேவன் கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் குற்றங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். அதன் மூலம் ஜனங்கள் இந்த அமைப்பை பாருங்க, இருண்ட யுகத்துல இதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அறியாமையில இருந்துட்டாலும் இப்ப அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதனுடைய உண்மையான தோற்றத்துல. சோ இதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிடுச்சு லாஸ்ட் கிளாஸ்லயே நாம பார்த்தோம். ஆமாம், ஜனங்களுடைய அறியாமை, மூட நம்பிக்கை இந்த சூழல் எல்லாம் சாதகமா பயன்படுத்திட்டு தேவன் இந்த பூமியில இந்த அரசியல் சக்திகளுக்கு கொடுத்துட்டார் ஒரு லீஸ் டைம், புறஜாதியாரு காலம். அது அவர்கள் தங்களை தாங்களாகவே ஆண்டு கொள்ள முடியாது இந்த விழுந்து போன சுபாவத்துல. அதை அவர்கள் உணரவும்னா அவர்கள் தங்களை ஆண்டு கொண்டு பார்க்கணும். சோ தேவன் அனுமதிச்சாங்க. அதுக்கு மாத்திரம் தான், ஜஸ்ட் என்னன்னா அந்த பாடம் அவர்கள் கற்றுக்கொள்ளணும். ஆடாடா நம்மளும் ஆண்டு பார்த்தாச்சு, நம்மளே நாமளே எப்படி எப்படியோ ஆண்டு பார்த்தாச்சு, நம்மனால நம்மை ஆண்டு கொள்ள முடியாது, உண்மையான ராஜா தான் நம்மளை ஆண்டு கொள்ளணும். அந்த நினைவுக்கு அவர்கள் வரணும். அதுக்காக அனுமதித்திருந்த இந்த புறஜாதியர் காலத்தின் அதிகாரங்களை இந்த ராஜாக்களே சாதகமா பயன்படுத்தி அறியாமை, மூட நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள் மேல இன்னமும் அதிகப்படியான வல்லமை செலுத்தி அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு அடிமைத்தனத்துக்குள்ள இவ்வளோ காலமே நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. ஜனங்களே இப்படி இருந்துட்டாங்க, அதனால கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போ இது அறிவு பெருத்து போகும் காலம், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராயக்கூடிய காலம், விளைவாக அறிவு எல்லா துறைகளையுமே பெருத்து போய் ஜனங்களை என்லைட்டன் ஆயிருக்கிறாங்க, பிரகாசிக்கப்பட்டிருக்கிறாங்க ஜனங்கள். ஒரு காலத்துல மூட நம்பிக்கைகள், அப்புறம் அறியாமை இருளுக்குள்ள இருந்த ஜனங்கள், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இல்ல, இன்னைக்கு பல இடங்களுக்கு செல்லக்கூடிய ஜனங்கள், படிக்கக்கூடிய ஜனங்கள், சிந்திக்கிற ஜனங்களா இருக்கிறாங்க. சோ இப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பு இந்த அமைப்பினுடைய சகல விஷயங்களுமே இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக அங்க தெரிந்து கொண்டிருக்கு. சோ 1874க்கு அப்புறம் இது ரொம்ப தீவிரமாக அங்க போய் கொண்டிருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ இதெல்லாமே இந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள்ல நடக்கிற விஷயம். ஆனா இந்த திரும்ப கொடுத்தலின் காலம் அதனுடைய பிகினிங் நமக்கு நல்லா தெரியும், கண்ணுக்கு தெரிகிற வகையில பகிரங்கமா ஸ்தாபிக்கப்பட்டு ஆசீர்வாதம் துவங்குற அந்த காலத்துக்கு கொஞ்சம் முன்னால இருக்கிற அந்த காலம், ஓவர்லாப்பிங் பீரியட், கர்த்தருடைய
ஆயத்தனால் the day of his preparation.
So in the preparation வேலை ஆயத்தம் வேலை ஆரம்பிச்சு அந்த வேலை ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு. சோ முதல் விஷயமா இப்ப ஜனங்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு அந்த வெளிச்சம் தேவன் கொடுக்கிறார். சாதாரண மனித உரிமைகள் பற்றின விஷயங்கள், அவங்களுடைய சுதந்திரம் பற்றின அறிவு, மற்ற எல்லா துறைகள் பற்றின கல்வி அறிவு, உலகத்துல எந்த மூலையில யார் எது கண்டுபிடிச்சு அனுபவம் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன் மூலம் கம்யூனிகேஷன் மூலம் உலகத்துல இருக்கிற வேற எந்த மூலையில இருக்கிற மனுஷனுக்கும் கிட்டி சேரக்கூடிய காலம். சோ அதன் வாயிலாக மனுஷர்கள் பிரகாசிக்கப்பட்டிருக்கிற காலம். சோ இதுதான் சாத்தியப்படுத்திடுச்சு. இந்த அமைப்பு இரண்டு யுகத்துல எப்படியெல்லாம் இருந்துச்சோ, தங்களுடைய அறியாமை மூட நம்பிக்கையை பயன்படுத்தி தங்களை அடிமைகளாக்கி தங்களுடைய எதிர்காலத்தை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி கொண்டிருந்த அமைப்புகளை அதனுடைய சுய ரூபத்துல இன்னைக்கு ஜனங்கள் பாக்குறாங்க. என்ன ஆச்சரிய, ஜனங்களுக்கு இந்த அமைப்புகள் அவர்களை கிளைம் பண்ணிட்ட, அவர்கள் பறைசாற்றிட்ட அந்த பெயர்கள் போய், நாங்க தான் உண்மையான சபை போய், நாங்க தான் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் போய், அதே போல அந்த அரசியல் சக்திகள் நாங்க தான் தெய்வீக அங்கீகாரம் அதிகாரம் பெற்றுட்ட பூமியின் மீதான ராஜாக்கள் போய். ஜனங்களுக்கு நல்லா தெரியுது இவங்களுடைய கிளைம்ஸ் எல்லாம் ஃபால்ஸ் கிளைம்ஸ், தவறான பறைசாற்றல்கள். ஜனங்கள் இப்போ அப்படியே வெகுண்டு அங்க எழுகிறாங்க. ஆனா அவங்களுக்கிட்டையும் நீதி இல்லை, அதுதான் முக்கியம். அவங்களுக்கும் நீதி எதுன்னு சரியாக தெரியாத காலம் தான் இந்த காலம் சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த ஒரு அமைப்பானது ஜனங்கள் முன்பே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஜனங்கள் பாக்குறாங்க அந்த அமைப்பு, அதனுடைய உண்மையான கலர்ல இன்னைக்கு பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க, எப்படி அவங்களுடைய சுயரூபம் இன்னைக்கு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு என்பது தான் இந்த பாடத்தினுடைய மீதி பாகங்கள். கண்டிப்பா நாம படிக்கிறக்கும் பேசுறக்கும் கேட்கிறக்கும் பிரியமில்லாத பகுதிகள் ஃபோர்த் வால்யூம்ல. ஆனாலும் அதுல ஒரே ஒரு சாம்பிள் மாத்திரம் உங்களுக்கு சொல்றதுக்கே பிரியப்படுறோம். ஏன்னா நம்ம அந்த கான்செப்ட் தான் எடுக்கிறோம். கான்செப்ட் ஃபோர்த் வால்யூத்தினுடைய கான்செப்ட் என்ன, கண்டிப்பா சகோதரர் ரசல் 1914 மையமா வச்சு அவர் காலத்துல நடந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் முன்வைத்தாலும் அதுக்குள்ள அவைகள அந்த அந்த காரியங்களுக்குள்ள இந்த அமைப்புகள் அர்மகதோனுக்கு கொண்டுட்டு வருகிற அந்த கான்செப்ட் அது நாம் எடுக்கணும். ஏன்னா அது இன்னைக்கும் இருக்கிற இந்த அமைப்புகளுக்குள்ள பொருந்தது ரொம்ப அருமையா. சோ அப்ப எப்படி தேவன் காண்பிக்கிறார், முதல் விஷயம் காண்பிக்கிறார் இந்த அமைப்புகளுடைய சுயரூபத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கணும், ஜனங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு கொள்ளுவாங்க. சோ இந்த காண்பிக்கிறது தான் இந்த பாடம். சோ எப்படி தேவன் இந்த அமைப்புகளுடைய சுயரூபம் காண்பிக்கிறார், ஒரு பாயிண்ட் சொன்னா ஜனங்களுக்கு ரொம்ப அறிவாயிருக்கு, அவர்கள் நல்லா பிரகாசிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதான். சோ அப்படி ஆராய்ந்து பார்ப்பதன் விளைவாக இந்த அமைப்புகளை பற்றின உண்மையான சுயரூபம் அவங்களுக்கு அங்க வெளியே தெரிய வருவது என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இன்னைக்கு பாபிலோன்ல அந்த சிவில் எலிமெண்ட், பாபிலோன்ல அந்த அரசியல் அதிகாரம், அந்த அரசியல் அமைப்பு, ஏன்னா நமக்கு தெரியும் பாபிலோன் மத அமைப்பு, அரசியல் அமைப்பு, சமுதாய அமைப்பு எல்லாத்தையுமே சேருது. ரோம், புரோட்டஸ்டன்ட்ஸ், யூரோப்பியன் கிங்டம்ஸ், அவங்களோடு தொடர்பு இருக்கிற மற்ற கிங்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பாபிலோன். ஆனா நாம இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா இந்த பாபிலோன்ல அந்த அரசியல் அமைப்புகள் இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. முதல்ல அந்த அமைப்பினுடைய உண்மைகள் மாத்திரம் ஜனங்கள் நல்லாவே புரிந்து கொண்டதை நாம எப்படி என்று நாம் அங்க பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ சில புள்ளி விவரங்கள் சகோதரர் நிறைய கொடுக்கிறாரு. ஆனா அந்த எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல, அதுக்காக எல்லாவற்றையுமே தள்ளிவிடணுங்கிறதும் நியாயம் இல்ல. ஏன்னா இது எல்லாமே காரணம் இல்லாம டிஸ்கஸ் பண்ண மாட்டார், அதுக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது அந்த எல்லா உதாரணத்துல இருந்து ஒரு உதாரணத்தை மாத்திரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த பாபிலோன்ல ஒரு முக்கியமான அங்கமாகிய அந்த அரசியல் அமைப்புகள் அதனுடைய சுயரூபம் இன்னைக்கு ஜனங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கிறாங்க என்கிற விஷயம் நமக்கு அங்க தெரிய வரும் சகோதர சகோதரிகளே. சோ சகோதரரே அதுக்கு ஆரம்பிக்கிறார். The world's arrangement of the civil powers. உலகத்துக்கு முன்பாக இந்த அரசியல் அமைப்புகள் வந்து நின்றுட்டு இருக்குது. எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு சில பத்திரிகைகளினுடைய சில பிரசுரங்கள் பப்ளிஷிங்ஸ் அவரங்க கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது பாருங்க, இந்த அரசியல் சக்திகள் ஜனங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, தங்களை தேவனால தெய்வீக அதிகாரம் கொடுக்கப்பட்டு இந்த பூமியின் மேல ராஜாக்களை இருப்பதாக அவர்கள் தங்களை சொல்லி இவ்வளோ காலம் ஜனங்களை ஆண்டு கொண்டான். ஆனா அந்த ராஜாக்கள், அதாவது தேவனுடைய தெய்வீக அதிகாரம் டிவைன் அத்தாரிட்டி வாங்கிட்ட ராஜாக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜாக்களினுடைய ஒரு சில உண்மைகளை அந்த உதாரணங்கள்ல சகோதரர் அங்க சொல்றார். உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ரெண்டு பேப்பர்ல அவர் நியூஸ் எடுத்து சொல்லும் பொழுது, தங்களை தேவனால நியமிக்கப்பட்ட ராஜாக்கள் என்று சொன்ன ராஜாக்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா அவங்கள அநேகம் பேரு நோயாளிகள், ஸ்டூப்பிடு, முட்டாள்கள், விஷியஸ் தந்திரமானவங்க என்று அவர் அந்த பேப்பர்ல அங்க சொல்லி இருக்கிறத சொல்லிட்டு அதைய இன்னொரு ஆர்டிகல்ல நிரூபிக்கிறார். இதெல்லாம் பிரதர் ரசலுடைய காலத்துல அந்த பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள இருந்துட்ட அரசர்களை பற்றின உண்மை. உதாரணம் பாருங்க, அதாவது மிலன் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியினுடைய ராஜா பத்தி சொல்லும் போது, கிங் மிலன் ஆஃப் சர்வியா இஸ் இன்சேன், மன்னிக்கணும், செர்வியா தேசம், செர்வியா தேசத்தினுடைய ராஜாவாகிய மிலன் அவர் வந்துட்டு இன்சேன் அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர். த கிங் ஆஃப் Wuttenberg is a partial lunatic. So Wuttenberg என்ற தேசத்தினுடைய ராஜா வந்துட்டு அவர் பாதி வந்துட்டு அந்த கிரகணம் பிடிச்சவர் அப்படின்னா அந்த கிரகணங்கள் வரும் பொழுது அவர் சைக்கோ ஆயிடுவார், லுனாட்டிக். நெக்ஸ்ட் பாருங்க, the last king of Bavaria committed suicide while mad. Bavaria என்ற தேசத்தினுடைய கடைசி ராஜா அவர் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரு தற்கொலை பண்ணிக்கொண்டார். ஏன்னா அவரு பைத்தியம் ஆயிட்டார் அவரு. அப்போ அவருக்கு பின்பு த பிரசன்ட் ரூலர் ஆஃப் த கண்ட்ரி இஸ் அன் இடியட். இதெல்லாம் அப்படியே அவருக்கு பின்பு அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்கிற ராஜாவோ ஒரு மிகப்பெரிய முட்டாள். தி சார் ஆஃப் ரஷ்யா, ரஷ்யாவுடைய சக்கரவர்த்தி பத்தி சொல்லணும்னா அவரு தன்னுடைய நியாயமா வம்சாவளியில பார்த்தா தன் சகோதரன் தான் அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்கணும், அதுக்கு பதிலா இவர் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன் அவருடைய சகோதரனுக்கு பதிலா உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவர் வந்துட்டு மென்டலி இன்கேப்பபிள் அப்படின்னா மனதளவுல அவர் அரசாட்சி செய்யக்கூடிய நிலைமையில இல்ல, அதனால இவர் இருக்கிறாரு. ஆனா இவருக்கு வந்துட்டு என்ன நோய் அப்படின்னா மெலான்சோலியா அப்படிங்கிற ஒரு நோய் அவருக்கு அங்க இருந்துட்டு இருக்கிறதாக சொல்றார். அதனால ஜெர்மனி பிரான்ஸ்ல இருந்து மனோ தத்துவ மருத்துவர்களுடைய உதவியை இவர் வந்து நாடி இருக்கிறதாக அங்க சொல்றார். நெக்ஸ்ட், தி கிங் ஆஃப் ஸ்பெயின் இஸ் எ விக்டிம் ஆஃப் ஸ்க்ரஃபுலா, தெரியல ஏன்னா நோய் எப்படிப்பட்ட நோய் ஸ்க்ரஃபுலா. ஆனா அந்த நோய் இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா ஒரு வாலிப வயசு வரைக்கே உயிரோட இருக்க மாட்டார். ஆனா இப்போ அவர் வந்துட்டு ஸ்பெயினுடைய ராஜாவா இருக்கிறார் என்று சகோதரர் அவருடைய நாட்கள் சொல்றார். The emperor of Germany has an incurable abscess in his ear. அதாவது ஜெர்மனியினுடைய சக்கரவர்த்திக்கு காதுல ஒரு பெரிய பிரச்சனை, அது கண்டிப்பா மூளைய பாதிக்கக்கூடிய பிரச்சனை. டென்மார்க்னுடைய ராஜா வந்துட்டு அவரு கூட அந்த மெலான்சோலியா டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவர். அதே போல சுல்தான் ஆஃப் டர்க்கி, டர்க்கியினுடைய சுல்தானுக்கு அதே நோய். சோ இப்படியாக ஈரோப்புல இருக்கிற அந்த ராஜாக்கள் பிரதர் ரசூலுடைய காலத்துல அரியணையில இருந்துட்ட ராஜாக்கள், சோ இது ரொம்ப முக்கியம். சோ இவங்கெல்லாம் ராஜாக்கள் அப்படின்னா மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு தனி ராஜா வந்து ஆளுகை பண்ணுகிற முறைமை அப்ப போயிட்டு இருந்துச்சு பிரதர் ரசூலுடைய காலத்துல. மொனார்கி, சிங்கிள் ராஜா தான் இருப்பாங்க அவர்கள், அவங்களுடைய ராஜ வம்சம் தேசங்களை ஆளுகை செய்யும், எல்லாரும் அவங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவங்க இருப்பாங்க. சோ இது கண்டிப்பா தேவனுக்கு விரோதமான காரியம். ஏன்னா அது அவருடைய கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை வந்திருக்கும் போது இதெல்லாம் மாற்றப்படும். சோ அதனால இது இவைகளை பார்த்து இவங்களுக்கு இவைகளுக்கு சகோதரர் அங்க விஷயம் சொல்றாரு. சோ இந்த ராஜாக்கள் தங்களை தேவனால நியமிக்கப்பட்டவங்க என்று சொல்றாங்க. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா அவர்கள் என்ன மாதிரி மைண்ட்ல இருக்கிறாங்கன்னா, எல்லோருமே ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, தேர் இஸ் நாட் எ த்ரோன் இன் யூரோப், யூரோப்ல தங்களுடைய மூதாதையார் செய்த பாவங்களே தங்கள் மேல வெளிப்படையா இன்னைக்கு வந்திருக்கிற ராஜாக்கள் இல்லாத அரியணை யூரோப்ல எங்கேயுமே இல்ல. ரொம்ப நல்ல பாயிண்ட் அது. சோ இந்த ராஜாக்கள் எல்லாம் கூட ஏன் இப்படி இருக்கிறாங்கிறதுக்கு என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இவர்களுடைய பிதாக்களும் ராஜாக்கள் தான், அவங்க என்னென்னலாம் அக்கிரம அநியாயம் செஞ்சிருக்கிறாங்களோ அது நேரடியா அவர்கள் மேல இப்போ இந்த மாதிரி நோய்கள்ல வந்திருக்குது. இந்த மாதிரி நோய்வாய்ப்படாத ஒரு ராஜாவையும் அங்க நம்ம பார்க்க முடியாது சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ராஃபஸிய சொல்லிருக்கிறாங்க அந்த நியூஸ் பேப்பர்ல. ரொம்ப ஆச்சரியம். இது இப்படி இருக்கிறத பார்க்கும் பொழுது ப்ளூ பிளட் ஆஃப் திஸ் கைண்ட் வில் நாட் பி அட் அ பிரீமியம் இன் த 1900s. அப்படின்னா 1900s ஆரம்பிச்சு 1900s நடக்கும் போது அப்படின்னா 20வது நூற்றாண்டு பத்தி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து 1800களில் நடந்த விஷயம். அதையெல்லாம் பார்த்துட்டு இது இப்படி இருக்கிறத பார்க்கும் போது 1900களில் என்று சொல்லும் பொழுது ப்ளூ பிளட், ப்ளூ பிளட்னா ராஜவம்சம், ராஜவம்சத்து ரத்தத்துக்கு ப்ளூ பிளட் அங்க சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ராஜவம்சம் அதனுடைய ஆளுகை என்பது 1900களில் இருக்கவே இருக்க போறதில்லை என்பது நமக்கு ரொம்ப தெளிவா அங்க தெரியுது என்று அந்த நியூஸ் பேப்பர்ல அங்க சொல்றாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு நியூஸ் பிரதர் எடுத்து காமிக்கிறான் பாருங்க. தங்களை தேவனால நியமிக்கப்பட்ட ராஜாக்கள் என்று சொல்லிக்கொண்ட ராஜாக்கள் பற்றி ஒரு உண்மை சொல்லணும்னா, இப்படிப்பட்டவங்க தான் அவங்க இன்னைக்கு ராஜாக்கள், இன்னைக்கு ஜனங்களே அறிஞ்சிருக்கிறாங்க. சோ எப்படி இந்த ராஜ்யங்கள் நடத்தப்பட்டு இருக்குதுங்கிறத ஒரு ஒரு சுய ரூபம் அங்க வெளியாயிடுக்குது சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆரம்பிச்சு அதை கண்டினியூ பண்றார் ஒரு 5 பேஜஸ்க்கு. அதாவது இந்த ராஜாக்கள் மொனார்கியல் கிங்ஸ் அப்படின்னா மொனார்க்ஸ் அப்படின்னா இந்த ராஜாக்கள் தனிப்பட்ட ராஜாக்கள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய வம்சம் எந்த அளவுக்கு செலவு செய்யறாங்க, எந்த அளவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதன் மூலம் எந்த அளவுக்கு அவங்களுடைய சொந்த ஜனங்களுடைய ரத்தத்தை உரியவங்களா இருக்கிறாங்க, ஆனா சொந்த ஜனங்களோ எந்த அளவுக்கு வறுமையில இருக்கிறாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தும் விதமா அந்த ராஜாக்கள்ல ஒரு சில ராஜாக்கள்னுடைய வாழ்க்கை புள்ளி விபரங்கள் அப்படியே பிரதர் அங்க கோட் பண்றாரு. ஃபுல்லா எண்ணிக்கை பெரிய பெரிய எண்ணிக்கையா அங்க வந்துட்டே இருக்கு. ஒரே ஒரு ராஜா அதனுடைய எண்ணிக்கை மாத்திரம் நம்ம பார்க்கலாம், அது இன்னைக்கு போதும் நமக்கு. ஆனா அதை வைத்துட்டு மற்ற விஷயங்கள் புரிந்து கொள்ளலாம். எப்படி இந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களுடைய அந்த அரசியல் அமைப்பு அதுல அந்த மொனார்கியல் கிங்ஸ் மொனார்க்ஸ் அந்த ராஜாக்கள் அவங்களுடைய தவறுகள் இன்னைக்கு ஜனங்களுக்கு வெளியாயிருக்குது என்பது நாம் இதுல புரிஞ்சு கொள்ளலாம். உதாரணமா அவர் எடுக்கிற அந்த மொனார்க்கு ஒரு ராஜா யாருன்னா அவங்க ஆக்சுவலா ராஜா இல்ல ராணி, இங்கிலாந்து தேசத்தினுடைய குவீன் பிரதர் அசில்க்கு கொஞ்சம் முன்னால அவங்களுடைய காலத்துல இருந்தாங்க குவீன் விக்டோரியா. அந்த விக்டோரியா இங்கிலாந்து தேசத்தினுடைய ராணி. அந்த ராணி அவங்க குடும்பத்துக்கு அந்த தேசம் எந்த அளவுக்கு செலவு செய்து டிட்டோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கிறார் சகோதரர் ரசல். உதாரணத்துக்கு பார்க்கும் போது சில விஷயங்கள் நான் வாயில சொல்லுவேன் தேவையில்லை, சில விஷயங்கள் நான் போர்டில் எழுதுறேன் உங்களுக்கு கொஞ்சம் அந்த அமௌண்ட் புரியும் உங்களுக்கு. சோ அதாவது இந்த குவீன் விக்டோரியா அவர்கள் அந்த அரியணைக்கு ஏறின போது அந்த தேசம் அவங்களுக்கு நீ எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க என்று பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே கிட்டத்தட்ட 4,84,871 பவுண்ட்ஸ் இங்கிலாந்து தேசம் ரூபா கிடையாது பவுண்ட்ஸ் பவுண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட அந்த பணத்துல அந்த வருஷம் முழுக்க அந்த ராணி அவங்களுடைய அரண்மனை அவங்களுடைய எல்லா விஷயமே அவங்க பார்த்துக்கணும். அந்த 4 லட்சத்தி சொச்சம் பவுன்ஸ்ல கிட்டத்தட்ட 60,000 பவுன்ஸ் வேற எதுக்குமே இல்ல, அந்த ராணிக்கான பாக்கெட் மணி. அப்படின்னா அவங்களுடைய அன்றாட சொந்த செலவு, சொந்த செலவுக்கு பாக்கெட் மணி, அந்த ராணிக்கான அந்த அன்றாட செலவு. நெக்ஸ்ட், இந்த ராணியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இன்னொரு பகுதி, டச்சு பகுதி, அந்த பகுதியில இருந்து இந்த இவங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு இந்த மாதிரி பாக்கெட் மணிக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட 50,000 பவுன்ஸ். அப்போ 60 + 50 போட்டா கிட்டத்தட்ட 110,000 பவுன்ஸ் அந்த ராணிக்கான வெறும் பாக்கெட் மணிக்கு மாத்திரம் வரும். அது இல்லாம இதர செலவுகளுக்கும் ஏற்கனவே பணம் அவங்க தந்துடுறாங்க. அது போக சுய, அதாவது சொந்த செலவுக்கு மாத்திரம் 110,000 பவுன்ஸ். இதெல்லாம் நமக்கு இப்ப சாதாரணமா தெரியும், பட் இந்த புள்ளி விவரங்கள்லாம் கிளியரா 120 வருஷத்துக்கு முன்னால புள்ளி விவரங்கள். 100,000 சொல்லும் பொழுது அது நீங்க நினைக்கணும், அது 120 வருஷத்துக்கு முந்தைய கணக்கு, இப்ப இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னால புரிஞ்சு 110,000 பவுன்ஸ் ஜஸ்ட் ஃபார் பாக்கெட் மணி அந்த ராணிக்கு அவங்க அங்க கொடுத்திருக்கிறதாக அங்க நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஒரு வேலை சில சமயங்களில் இந்த ராணி என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய தயால குணத்தை காண்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்டுக்கு ஏதாவது ஆபத்துல வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃபண்டு அங்க கொடுப்பாங்க, நிதி உதவி கொடுப்பாங்க. ஒரு 20 பவுண்டு, ஒரு 50 பவுண்ட், ஒரு 100 பவுண்டு அவங்கள சந்திச்சாங்க, அவங்களுக்கு ராணி ஒரு 100 பவுண்ட் கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி அந்த ராணிக்கு அந்த ஒரு வேலையை கூட இருக்கு. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்க அதைய சொந்த பணத்திலிருந்து கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி நிதி உதவி செய்யணுங்கிறதுக்காகவே அந்த நிதி உதவிக்காக அந்த ராணிக்கு மேலும் எவ்வளவு கொடுக்கப்படுது என்று நாம் அங்க பார்க்கும் போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 13,200 பவுண்ட்ஸ் அங்க கொடுக்கறாங்க. சோ அவங்க அதை சொந்த பணத்துல இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஜனங்களுக்கு ராணி கொடுத்த மாதிரி தான் அங்க தெரியும். ஆனா அதுக்குன்னே ராணிக்கு என்ன பண்ணுது அந்த ராஜ்யம் ஓரளவுக்கு அமௌண்ட் அங்க 13,000 சம்திங் அங்க கொடுக்கறாங்க என்று பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அந்த அரண்மனை, அவங்களுடைய வீடு, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைய பராமரிக்கிறதுக்கு அந்த கவர்மெண்ட் சார்பில் 20 வேலையாட்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த 20 வேலையாட்களுக்கு கிட்டத்தட்ட கொடுக்கிற அந்த சம்பளம் வந்து வருஷத்துக்கு 21,582 பவுன்ஸ், ரொம்ப பெரிய அமௌண்ட், 21,582 பவுன்ஸ். ஆனா இந்த பவுன்ஸ் எல்லாம் யாருக்கு போயிடும்னா ராணிக்கு தான் போகும். ஆனா வேலை செய்யறது யாரு, சாதாரண சாமானிய மனுஷன். சோ அழகா சொல்றாரு, த தியரி இஸ் அங்க சொல்றாரு பாருங்க, த ரூல் பீயிங் தட் ஒன் மேன் டிராஸ் த சேலரி அண்ட் அனதர் டஸ் தி ஒர்க். என்ன ஒரு அடிப்படையிலன்னா வேலை செய்யறது ஒருத்தர், ஆனா சம்பளத்தை வாங்குறது இன்னொருத்தர். சாதாரண மனுஷங்க அரண்மனையில வேலை செய்யறாங்க, அவங்களுக்கான சேலரி ராணிக்கு போயிடுது, அவ்வளவுதான். அந்த சாதாரண ஜனங்கள் அரண்மனையில இருந்து சாப்பிட்டுக்கலாம் இருந்துக்கலாம். சோ அந்த வகையில ஒரு 21,000 சொச்சம் அவங்களுக்கு அங்க போகுது. இது போல மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டா அந்த அரண்மனைக்குள்ள 25 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மெடிக்கல், அப்புறம் அதாவது மருத்துவர்கள், மருந்து கொடுக்கறவங்க, எல்லாமே அந்த ராஜ வம்சத்தை பாதுகாக்கிறதுக்காக மாத்திரம். நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட 35 சாப்பிளின்ஸ், சின்ன சின்ன ஆலயங்கள், அந்த ஆலயத்துல வேலை செய்யறதுக்கு 9 பாதிரியார்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைப்ரரிய பாக்குறவரு, வார்த்தை வந்து கவனிச்சுக்கிறவரு, இந்த மாதிரி எல்லா வேலை, அவங்க பாக்குற நாடகங்களை அமைக்கிறவங்க, மியூசிக் டீம், இது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இவங்களுக்காக என்று சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 1,200 பவுண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு. இதுவும் அந்த ராணிக்கே அங்க போகுது. சோ இது என்ன சொல்றாருன்னா, இப்படியாக அந்த ராணி அவங்களுடைய சொந்த செலவுக்கும் அவங்களுடைய அரண்மனைய பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டோம்னா அந்த ராணிக்கு எவ்வளவு கொடுக்கப்படுதுன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட். அது நான் எழுதுறேன் கிட்டத்தட்ட பவுன்ஸ் பாருங்க, அதாவது எவ்வளவு நம்ம பார்க்கலாம், 1, 10, 100, 1,000, 10,000, 100,000, 1,000,000, 1,000,000
கோடி, ஒரு கோடியே 98,38,679 பவுண்ட்ஸ். ஜஸ்ட் அவங்க ராணி எந்த வேலையும் செய்யறதில்ல, சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அரண்மனை இருக்கு, அந்த ராணிக்கு ஒரு அரண்மனை இருக்கு, அதைய பாதுகாக்கணும். இதுக்காக அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட் இவ்வளவு கொடுக்கணும், அந்த ராணிக்கு கொடுத்துட்டு இருக்கிறார் பிரதர் ரசூலுடைய காலத்தில். இந்த புள்ளி விபரங்கள் சகோதரர் சொல்றார் வாலியத்துல 1886 வருஷத்தின் நிலவரத்தின் படி இந்த புள்ளி விபரம் அங்க சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த புள்ளி விபரம் இன்னைக்கு கொடுக்கறேன்னா, இனிமேல் கொடுக்கவே மாட்டோம். சோ இன்னைக்கு நீங்க கேட்கும் பொழுது ஒண்ணு உங்களுக்கு டயர்ட் ஆகலாம், இது அவசியமானு தோணலாம், பட் இன்னைக்கு ஜஸ்ட் காமிக்கிறோம். இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் கொடுக்கறா, இன்னைக்கு ஒரு சாம்பிள் மாத்திரம், இனிமேல் அதை கொடுக்க மாட்டோம். ஆனா காமிக்கிறார் எப்படி இந்த அரசியல் அதிகாரங்களுடைய அநியாயங்கள் ஜனங்களுக்கு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமும் ஆக்கப்பட்டு இருக்கு. எப்படி பாபிலோன் அந்த நியாய சபைக்கு முன்னாடி குற்றங்கள் சாட்டப்பட்டு இருக்கு, நியாய சபை கவனிச்சுட்டு இருக்கு. அதுல முக்கியமா அந்த அரசியல் அமைப்புகளுடைய தப்பிதங்கள் இன்னைக்கு ஜனங்களுக்கு வெளியங்கமாக இருக்கு. சோ சகோதரர் இவ்வளவும் கொடுக்கிறாருன்னா, ஏற்கனவே இந்த விஷயங்கள் ஜனங்களுக்கு வெளியாக்கப்பட்ட விஷயங்களா இருந்து அதுல இருந்து தான் எடுத்து கொடுக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் பேப்பர்ல இருந்து எடுக்கிறார் இந்த சிட்டேஷன்ஸ், அதாவது நாளிதழ்கள் இருந்து இந்த ரெஃபரன்சஸ் சகோதரர் எடுக்கிறது அங்க பாக்குறோம். அப்ப ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது, ஜனங்கள் இந்த ராஜ்யங்கள் ராஜாக்களை பத்தி அறிந்திருக்கிற விஷயம் இங்க பிரதர் நமக்கு அங்க கொடுக்கிறார். இது பாருங்க எந்த அளவுக்கு இது உண்மையா இருக்கு. இன்னைக்கு பாபிலோன் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அதனுடைய உண்மையான சுயரூபம் காமிச்சிட்டு இருக்கிறார். அதுல முதல்ல நம்ம எடுக்கிறோம் அந்த அரசியல் அமைப்புகள் தான். ஆனா இந்த ராணிக்கு அவங்களுடைய சொந்த செலவுக்கு அவங்க வீடை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய தொகை அங்க கொடுக்கறாங்க. இது மாத்திரம் போதாது. இப்போ இந்த ராணிக்கு ஒரு கணவர் இருக்கிறார். இவங்க ராணியா இருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரி கிட்டத்தட்ட பிரின்ஸ் ஆயிருக்கிறாங்க. சோ அவருடைய பெயர் நம்ம அங்க பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே பாருங்க, அவருடைய பெயர் பிரின்ஸ் ஆல்பர்ட். அவரு ராணியினுடைய கணவனா இருக்கிறதுனால அவருக்கு இதே மாதிரி ஒரு பெரிய மெனு இருக்குது. வருஷம் வருஷம் அவர் பிரின்ஸ் இளவரசா இருக்கிற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30,000 பவுன்ஸ் அவருக்கு கொடுக்கப்படுது. அது இல்லாம அவரு அவங்களுடைய ராணுவத்துல ஃபீல்டு மார்ஷலா வேலை செய்யறதுனால அதுக்கு ஒரு 2,933 பவுன்ஸ். அதே சமயத்துல ஒரு 2 பெட்டாலியன் 2 ரெஜிமெண்ட்ஸ்க்கு அவர் கர்னலா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 1,120 பவுன்ஸ் வருஷத்துக்கு. அப்புறம் அவர் ரேஞ்சரா வேலை செய்யறதுனால ஒரு 1,500 பவுன்ஸ். இப்படியாக அவருக்கு பார்க்கும் போது கிட்டத்தட்ட 790,000 பவுன்ஸ் சம்பளமா மாத்திரம் அவருக்கு அங்க தரப்படுது என்று அங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இது ராணியினுடைய கணவருக்கு. அடுத்து அவங்களுடைய பொண்ணு, அதாவது இளவரசி, இவங்களை வந்துட்டு ஜெர்மனிக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. ஜெர்மனியினுடைய இளவரசருக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு அந்த ராணியினுடைய பொண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த கவர்மெண்ட் நிறைய பணம் அங்க கொடுக்கணும். அது கூட அங்க சொல்றாங்க என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு அவங்க இளவரசா இருக்கிறதுக்கு 8,000 பவுன்ஸ். அது மாத்திரம் இல்ல, அவர்கள் கல்யாணம் செஞ்ச போது ஜெர்மனி இளவரசர் கிட்டத்தட்ட 40,000 பவுன்ஸ் அது வரதட்சணை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த வரதட்சணை பொண்ணை யார் கொடுக்கறாங்க? கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் கொடுக்குது, கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஆக்சுவலி கவர்மெண்ட்ல எங்க இருந்து வருது பணம்? ஜனங்களுடைய வரி பணம், அண்டர்லைன் பண்ணணும், அதுதான் பாயிண்ட். ஜனங்களுடைய வரி பணம் அது. சோ அவங்க கிட்டத்தட்ட 40,000 அங்க வாங்குறாங்க. அப்புறம் அவங்க கல்யாண செலவுக்கு ஒரு 5,000 பவுன்ஸ். இப்படியாக அவருடைய பொண்ணுக்கு அங்க இருக்கு. அதே போல அவருக்கு வந்துட்டு பாருங்க, இந்த இவருக்கு வந்துட்டு ஆக்சுவலா இந்த ராஜா இந்த இளவரசர் ராணிக்கு 4 பசங்க 5 பொண்ணு. அதுல ஒரு பொண்ணு தான் நாம இங்க பார்த்தோம். அதுல இன்னொரு பையன் இருக்கிறாரு, அவரு கூட இளவரசர். அவருக்கும் இதே மாதிரி நம்ம அங்க பார்க்கும் போது அவரு அந்த இளவரசர் பட்டத்துக்கு சூட்டப்பட்ட போது கிட்டத்தட்ட 6,00,721 பவுன்ஸ் மாத்திரம் கிஃப்டாக அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க.
தொடர்ந்து அவர் நிறைய வேலைகள் பண்ணிருக்கிறாரு. அதுக்கு எல்லாமே சில ஆயிரம் 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 சொல்லிட்டு நிறைய பணங்கள் அவருக்கு கொடுக்கறாங்க. சோ ரொம்ப சுருக்கமா. சோ அப்போ ராணிக்கு இவ்வளவு, ஆக்சுவலா அவங்க தான் சிங்காசனத்துல இருக்கிறாங்க, அவங்க தான் மோனார், அவங்க தான் ஆளுகை பண்ற அத்தாரிட்டி, குவீன் ஆஃப் இங்கிலாந்து, குவீன் விக்டோரியா. இவங்களுக்கு அந்த ஜனங்களுடைய வரி பணத்திலிருந்து இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறாங்க. அவங்களுடைய கணவனா இருக்கிற ஒரே காரணத்தினால, அவங்களுடைய பிள்ளையா இருக்கிற ஒரே காரணத்தினால, அவங்களுடைய பையனா இருக்கிற ஒரு காரணத்தினால, அவங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு வருஷத்துக்கு நம்ம கணக்கு எடுத்தோம்னா எவ்வளோ வருது என்று பார்க்கும் போது கிட்டத்தட்ட சகோதர சகோதரிகளை பாருங்க பாருங்க 47,00,000 66,083 பவுண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு அவரு அந்த ராணியினுடைய குடும்பத்துக்கு அங்க போயிடுது. குடும்பத்துக்கு மாத்திரம் சரி, அந்த ராணிக்கு ஓகே, இப்ப அந்த குடும்பத்துக்கு ஓகே, அதோட லிஸ்ட் முடிஞ்சுதானா? இல்ல, இங்கிலாந்து கவர்மெண்ட் இன்னும் நிறைய பேருக்கு தரணும் சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பிரதர் ரசல் அந்த ராணியினுடைய மாமாக்கு, அத்தைக்கு, சித்தப்பாக்கு, அப்புறம் ஒன்று விட்ட ரெண்டு விட்ட உறவினர்கள் என்று சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் வந்து அவங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு, அவங்க செய்யற வேலைக்கு, அவங்களுடைய கல்யாணத்துக்கு, அவங்களுடைய வரதட்சணைக்கு, அவங்க கல்யாண செலவுக்கு, பெரிய அவங்க இந்தியாவுக்கு போன அந்த ட்ரிப் என்ன ஆச்சுன்னா, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட அந்த இளவரசி ஜெர்மனிக்கு போயிட்டாங்க. பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு பணம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பெரிய அளவுல பணம் கொடுக்குதுன்னு. அது போக அங்க இருந்து அம்மாவை பார்க்க இங்கிலாந்து வந்தா அதுக்கும் வந்து 50 பவுண்ட்ஸ் வந்து யார் தான் கொடுக்கணும்? கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி எல்லா செலவுகளுக்கும் நம்ம அந்த அவங்களுடைய உறவினர்களுக்கு என்று போட்டா அது ஒரு பெரிய லிஸ்ட். பிரதர் வந்து இது வால்யூம்ல தெளிவா கொடுக்கறாங்க, யாருக்கு எந்த வேலைக்கு எவ்வளவுங்கிறது தான் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 6 பேஜ் விஷயம் நம்ம சுருக்கமா சொல்றோம், இதுவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா? ஆனா அதை புரிஞ்சுக்கணும். சோ அவங்க தனிப்பட்ட செலவுக்கு, அவங்களுடைய சொந்த குடும்பத்தின் செலவுக்கு, இப்போ அவங்களுடைய அந்த உறவினர்களுக்கு என்று சொல்லும் போது வருஷத்துக்கு அது எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட 43,57,124 பவுண்ட்ஸ். சோ இது அவங்களுடைய கூட அவங்களுடைய சொந்தங்களுக்கு அங்க கொடுக்கறாங்க. ஜஸ்ட் சிந்திக்க சொல்றார், இந்த நியூஸ் வந்துட்டு கொடுத்துட்டு, ஒரு ராஜா மொனார்க் அவரு அரியணையில உட்கார்றார், அந்த ஒரே காரணத்துக்காக அந்த தேசத்தின் ஜனங்களுடைய வரி பணத்திலிருந்து அவருக்கு அவருடைய சொந்த செலவு, சொந்த குடும்பம், அவருடைய ஒன்று விட்ட உறவினர்களுக்கு என்று சொல்லி அந்த தேசமே எவ்வளவு கொடுக்குதுன்னு பார்த்தா அது ஒரு பெரிய அமௌண்ட். கிட்டத்தட்ட இந்த மூணையும் சேர்த்தோம்னா ஒரு அந்த அவங்களுடைய ஆளுகையின் காலத்துல குவீன் விக்டோரியா அவங்க அரியணைக்கு வந்து 1886 வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அமௌண்ட் வருது. அது டாலர்ல சொல்லிட்டு இருக்காரு பிரதர், எவ்வளவு வருதுன்னா கிட்டத்தட்ட $150 மில்லியன், $150 மில்லியன் சும்மா கன்வெர்ட் பண்ணி பாக்கிறேன் எவ்வளவு ரூபாய்க்கு வருது அப்படின்னு. இதெல்லாம் வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி $150 மில்லியன் அந்த கிங்டம், அந்த ராஜ்யம் அந்த ராஜாக்கு கொடுத்திருக்குது $150 மில்லியன். ஒருவேளை நம்ம பணம் போட்டு பார்த்தா 7,350 கோடிகள் வருது, 7,350 கோடிகள் 120 வருஷங்களுக்கு முன்னால அந்த தேசம் அந்த ராஜாக்கு அங்க செலவழி சொல்லிட்டு அடுத்து அப்படியே ரஷ்யா பக்கம் திரும்புறாரு சகோதரர். அங்க அங்க ராஜா பண்ணின விஷயங்களை எல்லாம் எடுத்து போடுறார், அவர் என்ன பண்ணிட்டார், கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிட்டார், எவ்வளவு ஆடம்பரம் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு தேசத்தை பத்தி அங்க பேசுறார். அப்படியே பேசிட்டு அவர் கடைசி அங்க வந்து சொல்லும் பொழுது சிந்திக்கணும், இன்னைக்கு இதெல்லாம் ஜனங்களுக்கு பகிரங்கமா. அதாவது கிறிஸ்துவினுடைய பிரதிநிதியா, அதாவது அவர் கொடுத்துட்ட அதிகாரத்துல உங்களை நாங்கள் ஆளுகிறோம், சோ கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை உங்களுக்கு மத்தியில நாங்க செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்தவ ராஜாக்கள், அந்த கிறிஸ்தவத்தினுடைய சாரமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை அங்க அமைத்து கொண்டது இன்னைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப நாள் மறைவா இருந்துச்சு, இன்னைக்கு வெளியரங்கம் ஆயிருக்குது. சரி, இந்த ராஜாக்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்களே, அப்படி இருக்கும் போது ஒருவேளை தேசம் எப்படி இருந்திருக்கலாம், ரொம்ப செல்வா செழிப்பான தேசமா இருந்திருக்கலாம், அதனால ராஜாக்கள் இவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்திருக்கிறாங்கிற ஒரு நியாயமான ஒரு ஒரு கோரிக்கை வரலாம். அது உண்மையா அப்படின்னா அதுக்கு எடுக்கிறார் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு ராஜ்யத்தினுடைய கடன்களுடைய லிஸ்ட் எடுக்கிறார், எடுத்து போட்டுட்டு எல்லாமே டெப்ட் ரிடன் நேஷன்ஸ் அப்படின்னா எல்லா தேசங்களுமே சகோதர சகோதரிகளே கடன்ல தத்தளிச்சுட்டு இருக்குது. எப்போ 1886 வாக்குல அந்த சமயத்திலேயே அந்த ஐரோப்பிய தேசங்களுடைய கடன் எல்லாம் பிரதர் அங்க எடுத்துட்டு ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கிறார், இந்த தேசம் எப்படி இருக்கு, அந்த தேசம் எப்படி இருக்கு, இங்கிலாந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவர் அங்க ஆரம்பிக்கிறது அங்க பாக்குறோம். பாருங்க, த மோஸ்ட் யூஷுவல் எஸ்டிமேட் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் த டெப்ட் இஸ் செட் டு பி, ஒட்டுமொத்த கடன்கள் என்று சொல்லிட்டா அது எவ்வளவு வருதுன்னா, அப்படி எவ்வளவு வருதுன்னா 640 கோடி பவுண்ட்ஸ், அதாவது 640 கோடி பவுண்ட்ஸ் வருது. பவுண்ட்ஸ் 640 கோடி பவுண்ட்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டு விழுங்கிடும். அவ்வளோ பெரிய கடனு ஒட்டுமொத்த தேசங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு தேசமா அவர் புள்ளி விவரம் எடுத்துட்டாங்க, சொல்றாரு ஒரு ஒரு தேசத்துக்கும் எவ்வளவு இருக்குது. சோ அந்த கடன்களை பற்றி இங்கிலாந்து தேசத்தின் பேப்பர்ல என்ன மாதிரி நியூஸஸ் வந்துச்சு, ஜனங்கள் என்னென்ன படிச்சிருக்கிறாங்க, சோ இதெல்லாம் கூட அங்க சொல்லுகிறார். சோ இது வந்துட்டு இந்த பாபிலோன் இந்த மகா நியாய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கு. அவங்களுடைய குறைவுகள் இன்னைக்கு ஜனங்களுக்கு பகிரங்கமா அறிவிக்கப்பட்டுட்டு ஜனங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஈகரா நிறைய அக்னியோட. இவங்க இப்படி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த பாபிலோனுக்குள்ள இருக்கிற அந்த அரசியல் அமைப்பினுடைய தன்மை மாத்திரமே இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலம் சகோதரங்க விளக்குறாங்க. விளக்கிட்டு அடுத்து போகும்போது இந்த மத அமைப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் சமுதாய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது அங்க பேசுறாங்க சகோதர சகோதரிகளே. கரெக்ட், இது உண்மை. இந்த தவறுகள் வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்குது, தெளிவா இருக்குது. ஆனா சொல்லப்பட்ட விபரங்கள் ரசூலுடைய காலத்துக்கு உரியது. இப்ப நாம ஜஸ்ட் சிந்திப்போம், இப்ப நம்ம அவுட் ஆஃப் வால்யூம் வரோம், ஏன்னா வால்யத்தை அப்டேட் பண்ற மாதிரி இருக்குது. சோ அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு இது உண்மை இல்லையா நம்ம யோசிக்கணும். இன்னைக்கும் இன்னைக்கு இந்த ராஜ்யங்களுடைய ராஜாக்கள் போல இருக்கிறவங்க அதிகாரம் படைச்சவங்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக எந்த அளவுக்கு மனித உரிமைகளை மீறிட்டு மனிதாபிமானம் இல்லாம ஜனங்களுடைய பணத்தை அவர்களே தங்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன்ல ஊடகங்கள் மூலம் நமக்கு வெளியாகலையானா வெளியாயிருக்குது. அவருடைய ஆரம்ப நாட்கள்ல இன்னைக்கு ரொம்பவுமே அருமையா ஆயிடுக்குது. சில நியூஸஸ் நீங்க சிந்திச்சு பாருங்க, எதெல்லாம் மைண்டுக்கு உங்களுக்கு வருது, எஸ் இந்த ராஜ்யங்கள் இந்த ராஜ்யங்களுடைய ஊழல்கள் இன்னைக்கு ஜனங்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு இருக்கு, தேவன் காண்பிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உங்க மனசுல நம்ம நாட்கள்ல வர சம்பவங்களே அங்க போட்டு பாருங்க. ஒரே ஒரு சம்பவம் மாத்திரம் நான் முன்வைக்கிறேன், ரொம்ப தாழ்மையா. இந்த லிஸ்ட்ல எல்லா ராஜாக்கள் வராங்க அதிகாரம் படிச்சவங்க, ஏன்னா இன்னைக்கு அதிகமா ராஜாக்கள் கிடையாது, மொனார்க்ஸ் பீரியட் முடிஞ்சிடுச்சு. அந்த பேப்பர்ல சொன்ன மாதிரி 1900களிலேயே அந்த மொனார்க்கியல் எல்லாம் போயிட்டாங்க. இது அவர் தெளிவா சொல்லியிருந்தார் அந்த பேப்பர்ல, அதெல்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ராஜாக்கள் இருக்கிறாங்க அதிகாரம் படைச்சவங்க, ஊழல்கள் இருக்குது, சுய லாபத்துக்காக எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஜனங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் தெரியும், டிட்டையா தெரியும். ஆனா அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு, பட் ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து கோபம் ஆயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எலும்புக்கான அந்த தருணம் தான் காத்துட்டு இருக்கிறோம். இதுல இப்ப சமீபத்திய ஒரு நியூஸ் உங்களுக்கு சொன்னோன்னா பாருங்க, இப்ப இருக்கிற ஒரு மொனார்க்கே எடுக்கலாம், இப்ப கூட ராஜா போல இருந்துட்ட ஒருத்தர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் ஜனங்களுடைய பணத்தை சுரண்டிட்டு ஜனங்கள் அவதிப்பட்டது, அவங்களுடைய அடிப்படை தேவை கூட இல்ல. ஆனா அந்த அந்த ஒரு அதிகாரி அவரு தங்கத்துல பெட் செய்யறது, தங்கத்துல பிஸ்டல் செய்யறது, துப்பாக்கி செய்யறது. அவருக்கு வேலைக்கு மாத்திரம் 40 ஸ்திரீகள் அவருடைய அரண்மனையில. அவருக்கு 8 பசங்களும் அந்த ராஜ்யத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளை அடிக்கிறவங்க. இப்பதான் போன வாரம் வியாழக்கிழமை கொல்லப்பட்டுட்டார். நம்ம கிளாஸ் எடுத்துட்டு போய் நியூஸ் பாக்குறோம், அவர் படுகொலை, கடாபி. சாதாரண விஷயம் இல்லை. சரி, எப்படி ஒரு தேசத்துக்கு இப்படி வந்துச்சு? அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். உங்களே என்னைய மாதிரி சாமானிய மனுஷங்க கையில ராக்கெட் லான்ச்சரு, மெஷின் கன்னு, என்னென்ன வச்சிருக்கிறாங்க அவங்க. சாதாரண மனுஷங்க, புரட்சி, ரெவல்யூஷன் ஆயிருக்குது. சாதாரண மனுஷங்க எல்லாம் கையில எடுத்துட்டு அவங்க அந்த சர்வாதிகாரிய வந்துட்டு கவிழ்த்து போடுறதுக்கு கடந்த 3 மாசமா அவங்க பட்ட விஷயம் எந்த நாடு தலையிட்டும் ஒன்னும் தடுக்க முடியல. அந்த சர்வாதிகாரிய கொலை பண்ணியே அவன் இருந்தாங்க. போன வாரம் வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அவரை கொலை பண்ணிட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பிக்சர்ஸ், அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போது. ஒரு காலத்துல சர்வாதிகாரி எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார் அவரு, என்ன மாதிரி வாழ்க்கை அவரு, என்ன மாதிரி ஒரு ராஜ போகம். ஆனா கடைசியில அவரை கண்டுபிடிக்கும் போது சாக்கடைக்குள்ள பதுங்கி இருந்திருக்கிறார். அவர் மேல கண்ணு தூக்கும் போதே நீ சுட்டுடாத சுட்டுடாத, பட் ஜனங்கள் கேட்கல, இழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி கொலை பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் சம்பவம் இருக்கட்டும், அது யதார்த்தமாயிடுச்சு இப்போ. பட் அந்த அந்த கான்செப்ட் அங்க இருக்கு. எப்படி இது நடந்துச்சு, எப்படி 42 வருஷம் அவர் இருந்திருக்கிறாங்க அந்த அந்த ஸ்தானத்துல, எப்படி ஜனங்களுக்கு இப்ப வந்துச்சு எல்லாம் கிளியர். இன்னைக்கு யார் நம்ம மேல இருக்கிறாங்க, அவங்க செய்யற ஊழல்கள் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன சாம்பிள். இதெல்லாம் நமக்கு சகோதர சகோதரிகள், ஜனங்களே தங்கள் உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறது உணர்ந்து கொண்ட போது என்ன பண்ணுவாங்க பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரதர் முன்னுரையில கொடுத்துட்டார். கரெக்ட். இந்த 3 அமைப்புகள் ஒன்னு சேரும், மிருகம், சொருபம், வலுச்சேர்ப்பம். வாயிலிருந்து சொல்லுவாங்க நாங்க தான் இந்த பூமியை காப்பாத்த வந்திருக்கிறோம், அமைதி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்படியுங்க. இந்த வார்த்தை தவளைகள் குப்பான் ஆவிகள் தொடர்ந்து போகும், பூமியின் ராஜாக்கள் ஒன்னாயிடுவாங்க. ஆமா, நாங்களும் உங்க கூட சேர்றோம், எங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருக்கு. நீங்க நல்லாவே அதிகாரத்தில் இருக்கிறீங்க. ரோம், பாப்பசி, புரோட்டஸ்டன்ட், எவாஞ்சலிக் அலையன்ஸ் ஆவி வாங்கி இருக்குது. அந்த வலுச்சற்பம் பவர்ஃபுல்லா இருக்குது. 10 ராஜாக்கள் ஒரு ராஜ்யம், நாங்களும் உங்க கூட சேர்ந்துடுறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த அழிவை தடுக்கலாம். எதுக்காக சேர்றாங்களோ அதை அவர்களே நடத்துவாங்க. அவங்க அழியிறதுக்கு தான் அந்த மாதிரி செய்வாங்க. இது நடக்கும் போது ஜனங்கள் அப்படியே பொங்கிடுவாங்க, கர்த்தருடைய அந்த சேனையாக அங்க இருப்பாங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஒரு சர்வாதிகாரி அவருடைய ஆடம்பர வாழ்க்கை, அநியாயம், அந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியா இருந்துச்சு, ஜனங்கள் ரொம்ப அதிருப்தி. எவ்வளவு காலம் பொறுத்தாங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தாங்க. எல்லாரும் ஆயுதத்தை கையில எடுத்தாங்க. எப்படி எப்படி எடுத்தாங்க? ஒரு ராஜ்யத்தை இன்னைக்கு புரட்டி போட்டு விஷயம் புரிஞ்சு 3 மாசம் தாட்டாங்க. சோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் இப்போ இந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறது பாருங்க பொழுது, கண்டிப்பா சகோதரர் இங்கு தேவனுடைய ஆவியில வெளிப்படுத்தின விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்க நிரூபணம் ஆயிட்டு இருக்கிறது அங்க பாக்குறோம். சோ இதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட். சோ பாபிலோன், அதுல ரொம்ப முக்கியமா அந்த அரசியல் அமைப்பு, அதனுடைய சுயரூபம் இன்னைக்கு ஜனங்களுக்கு கர்த்தருடைய வருகையில பிரகாசிக்கப்பட்ட அந்த ஞானத்துல அந்த வளர்ச்சியில இன்னைக்கு எல்லாமே பகிரங்கமா அறிவிக்கப்பட்டு. சரி, இந்த பாபிலோன்ல இன்னும் சில அங்க சில எலிமெண்ட்ஸ் இருக்கு, பார்ட்ஸ், பகுதிகள், அதாவது அந்த மத அமைப்பு. அதே போல பாபிலோனின் சமுதாயம், சோ இந்த அமைப்புகள் கூட அவங்களுடைய சுயரூபம் எப்படி ஜனங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது நெக்ஸ்ட் வீக் நாம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.